മാവീര മകുടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ സിന്ധു. கவசகணி நாயகன் லெப்டினன்ட் கர்னல் சிந்து. யாழ்ப்பாணம் அரியாலை ஆனந்தன் வடலி வீதியில் மயில்வாகனம் திலகவதி தம்பதிகளுக்கு 1975 ஆண்டு ஜூன் மாதம் 29 நாள் அன்று 6வது புதல்வனாக பிறந்தவன் தான் லெப்டினன்ட் கர்னல் சிந்து. இவனது இயற்பெயர் தயாளன். இவன் ஆரம்ப கல்வி அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்யாலயத்தில் பயின்று வந்தவன். இளமை காலத்தில் கல்வியில் கணிசமாகவும் விளையாட்டில் மிகச்சிறந்தும் விளங்கினான். இவன் பாடசாலையில் விளையாட்டுகளிலும் சரி, கழக விளையாட்டுகளிலும் சரி, தனது தனித்திறமையை வெளிக்காட்டினான். காட்சி போட்டி, கரப்பந்தாட்டம் போன்றவற்றில் தன் திறமையை பெரிதும் வெளிப்படுத்தினான். தயாரங்கி தாச்சி மறைச்சால் யாரும் கோடு தாண்டி போகமாட்டாங்க என்பார்கள் அவனது நண்பர்களும் அயலவர்களும். அறிந்ததொன்று, எல்லோரது கர ஒலியும் அவனுக்காகவே ஓங்கி ஒலிக்கும். கலை நிகழ்வுகளில், அதாவது தமது ஊரசிரார்களின் கல்வி மேம்பாட்டுக்காக சுய முயற்சியில் உதயகுமாரி அவர்களால் நடாத்தப்பட்ட சரஸ்வதி கலையகத்தில் தானும் இணைந்து படித்துக் கொண்டு அவர்களால் அரங்கேற்றப்படும் கலை நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று சிறப்பித்தான். ஊரில் தனது அருணோதயா ஸ்தனசமூலியத்தின் கலை நிகழ்வுகளிலும், குறிப்பாக 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி போன்ற பல்வேறு நாடகங்களிலும் பங்கு பெற்று சிறப்பித்தார். அது மட்டுமல்ல, வதனி அவர்களின் தயாரிப்பில் உருவான நகைச்சுவை நாடகத்தில் அசட்டு பையனாக நடித்து அருணோதயா முன்னலிலும் குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான அத்தனை மனிதர்களையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது அவன் கலை ஆர்வத்துக்கு மட்டுமல்ல, குருபக்திக்கும் எடுத்துக்காட்டு. அத்தோடு தனது கலைத்திறமையை பயன்படுத்தி இளைஞர்களோடு சேர்ந்து வாசகசாலை, கோவில் வளர்ச்சிக்காக கரோல் போன்றவற்றை நடத்துவதன் மூலம் அவ்வூர் வளர்ச்சிக்காகத்தானும் பாடுபட்டார். பல பொதுப்பணிகளில் முன்னின்று செயற்பட்டார். இவ்வாறாக இவனது இளமை காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது இவனது குடும்ப பொருளாதார நிலை காரணமாக பாடசாலை செல்லும் வழியிலேயே அரியாலை தபார்கட்டி சந்தியில் அமைந்திருந்த மணியன்னையின் அவன் அப்படித்தான் அவரை அழைப்பான். அந்த கடையில் பணிபுரிந்து அதிகாலை வேளையில் பத்திரிகை போடுவதும் உதவி செய்வதும் என சிறிய பணம் ஈட்டி வந்தார். அந்த பணத்தில் சீட்டு பிடித்து சேகரித்து தன் தாயின் கழுத்தினை சிறிய பொன்னகை போட்டு மகிழ்வித்து மகிழ்ந்த நல்ல மகன் அவன். குடும்ப நிலையை மனதில் கொண்டு தனது பெற்றோரின் வாழ்விற்காகவும் இனிய சகோதரர்களின் படிப்புக்காகவும் தனது கல்வியை 10ஆம் தரத்தோடு நிறுத்திவிட்டு குடும்ப சுமையை தானே பொறுப்படுத்தி கடின உழைப்பினூடாக நல்லிணைக்கு கொண்டு வந்தார். இந்த காலகட்டத்தில் தான் பராரியிலிருந்து வலிகாமத்தை நோக்கி சிங்களப்படை 1995 ஆண்டு ரிவிரச என்ற பாரிய இன அழிப்பு ஆக்கிரமிப்பு சுத்தம் அரங்கேற்றப்பட்டது. இதனால் பெருமளவில் மக்கள் கொல்லப்பட்டு பாரிய அளவில் மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அதில் பெருமளவான மக்கள் அரியாலை பிரதேசங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். குடும்ப நிலை உணர்ந்து சிறுவயதிலேயே தனது குடும்ப சுமையை சுமந்தவனால் மற்றவர்களின் துன்பம் புரியாதா என்ன? எனவே பல ஆயிரம் மக்கள் இடம்பெயர்ந்து சிரமப்படுவதை பார்த்துக் கொண்டவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது அவர்களுக்கான உணவுகளை எடுத்துக் கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை அந்த ஊர் அரசியல் துறையினரோடு இணைந்து செய்தார். இந்த ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகளால் புலிப்பாய்ச்சல் என்ற பாரிய முறியடிப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பாரிய இழப்புகள் மத்தியில் அவனது ராணுவ நடவடிக்கை கைவிடப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள ஏகாதிபத்தியம் மக்கள் சிறைவாக வாழ்ந்த இடங்களில் விமான தாக்குதலை மேற்கொண்டது. அதன் உச்சகட்டம்தான் யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய மீதான விமான தாக்குதல். இதில் பல தமிழ் மக்கள் உடல் சிதறி பலியானார்கள். இதை இவன் பார்த்து கொதித்தெழுந்தான். இப்படி ஈவிரக்கமின்றி மக்களை கொல்கிறதே சிங்கள படை, இதுதானே எங்களுக்கும்? இவன் இப்படி எம்மை அழித்து தனது இன அழிப்பை செய்து முடிப்பான் என்பதை உணர்கிறான். இதை தடுக்க வேண்டும் எனின் போராட வேண்டும் என முடிவெடுக்கிறான். தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தை விட ஈவிரக்கமின்றி கொல்லப்படுகிற தமிழ் மக்களின் அவல நிலை இவனை ஒரு போராளியாக மாற்றுகிறது. 1995 ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி நல்லூர் அரசியல் துறையில் போராட்டத்துக்காக தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்கிறான். இதனிடையே இவனோடு பிறந்த அண்ணன் 2ஆம் லெப்டினன்ட் பழனி ஏற்கனவே போராட்டத்தில் இணைந்து வீரச்சாவை தழுவிக் கொண்டதால் இவன் வீடு செல்லுமாறு பணிக்கப்பட்டான். ஆனால் இவன் அன்பாக மருத்தேனிய நண்பர்களோடு பயிற்சி பாசலை நோக்கி செல்கிறார். மலரார் மாவட்டத்தின் அதன் காட்டுப் பகுதியில் இயங்கி வந்த ஜீவன் பயிற்சி முகாமில் இம்ரான் பாண்டியன் படையனின் கெனடி ஒன்று என்ற பயிற்சி பாசறையில் புதுப்புலியாக புதுவேகம் எடுக்கிறார். இதன் பயிற்சி காலங்களில் பயிற்சியிலும் கலை நிகழ்வுகளிலும் விளையாட்டிலும் திறம்பட செயற்பட்டான். இந்த காலகட்ட பகுதியில்தான் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக சிங்கள ராணுவத்தால் பல நாடுகளிடம் வாங்கி குவிக்கப்பட்ட ராணுவ தளபாடங்களை பயன்படுத்தி சூரியகதர் என்ற பாரிய இனஅழிப்பு நில ஆக்கிரமிப்பு யுத்தம் மக்களை கொன்று குவிக்க நடாத்தி கொண்டிருக்கப்பட்டது. இதனை எதிர் சமரிற்காக இவனது பயிற்சி பாசலில் இருந்து திறம்பட செயற்பட்ட போராளிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் இவனும் தெரிவு செய்யப்படுகிறான். ஆகவே மீண்டும் யாழ் களமனை நோக்கி ஒரு புதுப்புலியாக கன்னிச்சமரை அவன் எதிர்கொள்ள செல்கிறான். இவர்களை சமருக்காக விடப்பட்ட இடம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். அப்போது இவன், டே மச்சான், அம்மா எல்லாரும் அடிக்கடி சொல்லுவினம், நீ படிச்சு கேம்பஸ் போக வேணும்ண்டு, ஆனால் அதை சிங்களவன் செய்ய விடல, இப்ப இயக்கம் கொண்டு வந்து விட்டு இருக்குது என சிரித்தவாறே சொன்ன அவன் இதை சிங்களவனிடம் விட்டுவிடக்கூடாது என ஆவசத்தோடு சொல்லி முடித்தான். அதன் ஆவசம் அவனது கன்னிச்சமரில் ஒரு முதிர்ந்த கள அனுபவம் உள்ள போராளியைப் போல் களமாட வைத்தது. இவனது திறமையை இவனது பொறுப்பு நிலை அதிகாரிகள் கண்டு வியந்தனர். யாழ் மாவட்டம் முற்றுமுழுதாக நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் நிலை அந்த நிலை வரை நின்று திறம்பட களமாடினான். பின் பயிற்சிகளில் நிறைவு செய்வதற்காக மீண்டும் பயிற்சி முகாம் வந்து சேர்ந்தான். யாழ்ப்பாணத்தை இழந்தவின் முல்லைத்தீவை கைப்பற்றுவதற்கான சமரிக்கு இவனுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தேசிய தலைவர்களின் போர் தந்திரங்களில் ஒன்றான புதிய தாக்குதல்களில் புதிய மூலோபாயமாக புதிய ராணுவ வளங்களை பயன்படுத்துவது வளமை. ஆகவே இந்த தாக்குதலின் மூலோபாய வளங்களில் ஒன்றாக புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட 120 mm இறைகணை பயன்படுத்த திட்டமிடுகிறார். அந்த வகையில் இம்ரான் பாண்டியன் படையணியின் 120 mm இறைகணை அணிகளுக்கு ரகசியம் காப்பதோடு செயற்திறன் மிக்க போராளிகள் வரிசையிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதன்படி ஓயாதர்கள் ஒன்று நடவடிக்கையிலே 5 inches நின்று சிறப்போடு களமாடுகிறார். இவனது களத்திறமை இவனை ஒரு 5 inch அணிக்கு பொறுப்பாளராக மாற்றுகிறது. இந்த அணிக்கு பொறுப்பாளராக சிறிது காலம் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் போது விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இம்ரான் பாண்டியன் படையணியின் கவச அணிக்கு உள்வாங்கப்படுகிறார். இவனிடம் அசாத்திய திறமை இருப்பதை இனம் கண்ட பொறுப்பாளர் 23 mm கனோன் வகை ஆயுதம் பொருத்தப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டு தயாரிப்பின் விசேட பவல் கவச வாகனத்துக்கு சாரதியாக நியமிக்கப்படுகிறார். பின் அதை பெற்ற ஆயுதங்களோடு களமாடினான். போராட்டத்தின் அடுத்த கட்ட எந்த ஒரு வளர்ச்சியிலும் தலைவர்களின் நேரடி பார்வை இருக்கும். அந்த வகையிலே பவல் கவச அணியின் செயற்திறனை நேரடியாக பார்வையிட்ட போது அந்த அணி போராளிகள் தலைவரால் பாராட்டப்பட்டார்கள். அந்த அணியில் இவனும் ஒருவனாக இருந்தார். 23 mm ஆயுதம் பொருத்தப்பட்ட கவச வாகனத்தை மிகவும் சாதுரியமாக ஓட்டிச் சென்று ஆயுத சூட்டாளருக்கு ஏற்ற வகையில் எந்த கடினமான பிரதேசத்திலும் செல்கிற இடத்தில் கொண்டு சென்று நிறுத்துவதோடு தனது வாகன இருக்கையில் இருந்தபடி தனது சிறுரக ஆயுதத்தால் களமாடி மீண்டும் பவல் கவச வாகனத்தை தனது இருப்பிடம் நோக்கி கொண்டு வந்து சேர்ப்பார். இவ்வாறு மன்னார் களமனிகளில் பல தாக்குதல்களிலும் ஜேசி குரு எதிரான பல எதிர்ச்சமர்களிலும் பங்கு கொண்டார். இவனது வாகனம் செலுத்தும் திறமையை மட்டுமல்ல போரிடும் ஆற்றலையும் கண்ட பொறுப்பாளர்கள் பூநகரி தவளைப்பாய்ச்சல் நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட T-55 டாங்கிக்கு இவனை சாரதியாக நியமிக்கிறார்கள். அவன் சாரதியாக மட்டுமல்லாத டாங்கியின் சகல பகுதிகளையும் கற்றுத் தருகிறான். இந்த காலகட்டத்தின் போது எதிரியின் குயக்குள் உள்நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ளும் கரும்புலிகள் அணிக்கும் விசேட அணி போராளிகளுக்கும் ஒரு டாங்கியை கைப்பற்றினால் அதை எவ்வாறு ஓட்டிக் கொண்டு வருவது தொடர்பான பட்டறிவுகளையும் வழங்கினார். இவனது விடுதலை போராட்ட வாழ்க்கையில் டாங்கியோடு களமாடிய சமர்களை அதிகம். ஓயாதகலை 2, 3, 4 போன்ற வெற்றி சமர்களில் எல்லாம் டாங்கியை கொண்டு சென்று எதிரியை திகைப்பூட்டிக் கொன்றான். அதேபோல் எதிரியின் டாங்கிகள் விடுதலை பிரிவுகளால் தாக்கி அளிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு சிந்துவும் சென்று விடுவான். ஏனெனில் அவர்களின் டேங்கிற்கு ஏதாவது பாகங்கள் கலற்ற முடியுமா என பார்த்து அதை எவ்வளவு எதிரியின் தாக்குதலுக்குள்ளும் மத்தியிலும் கலற்றி வருவான். இவ்வாறு தனது பொறுப்பாளரோடு சேர்ந்து தனது கவச அணியை எவ்வளவு தூரம் விடுதலை போராட்டத்தில் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்தும் பார்த்தும் பாதுகாத்தும் வந்தார். ஓயாதலிகள் 3 நடவடிக்கையின் போது பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்குள் பதுங்கியிருந்து தாக்குதலை மேற்கொண்ட ராணுவத்தின் மீது டேங்கி தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த இடத்தில் டேங்கி புதைந்து விடுகிறது. அப்போது எதிரிக்கும் டேங்கிக்கும் இடையே சொற்ப தூரம்தான். எதிரியும் பல வழிகளில் டேங்கியை அழிக்க முயன்றான். அதற்கெல்லாம் எதிராக களமாடி சக போராளிகளோடு இந்த டேங்கிக்கு ஏதாவது நடப்பதாக இருந்தால் தனது வீரச்சாவுக்கு பிறகுதான் நடக்கும் என அந்த இடத்தில் இருந்து நகராது பல மணி நேரம் சிரமத்தின் மத்தியில் அந்த டேங்கியை பாதுகாப்பாக ஏனைய போராளிகளோடு வெளியே எடுத்தான். அந்த அளவிற்கு தனது உயிரிலும் மேலாக தனது டாங்கியை நேசித்தவன். காலை எழுந்ததும் பிள்ளையாரை கும்பிட்டுத்தான் ஏனைய கடமைகளை செய்வான். பிள்ளையார் என்று கடவுளை கூறவில்லை. டாங்கிக்கு விடுதலை புலிகளால் வைக்கப்பட்ட பெயர்தான் பிள்ளையார். இவ்வாறாக இவன் பல சமர்களை சந்தித்த பின்பும் கடலோரத்தில் எதிரியின் கடற்கலங்களின் அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கவே கடற்கரை பாதுகாப்பிற்காக ஏனைய காலங்களில் கண்விழித்து டாங்கியோடு கடமையாற்றினான். இந்த காலகட்டத்தில் தான் இவனை திருமணம் செய்யுமாறு பணிக்கப்படுகிறது. இதன்படி 18/5/2005 அன்று திருமணம் செய்து கொள்கிறார். இதன் பின்னர் பாரிய தாக்குதல் திட்டத்துக்காக மாசார் பகுதியில் நேர்கொண்டிருந்த போது டாங்கியை பயன்படுத்துவதற்காக முகமாலில் எதிரியின் முன்னணி காவலரனை பார்வையிட்டு வரும் வழியில் இவனையும் இவன் போன்ற பலரையும் டாங்கி அணிக்காக வளர்த்தெடுத்த தளபதியும் டாங்கி அணியின் முதல் மூத்த உறுப்பினரும் இம்ரான் பாண்டியன் படையணியின் தளபதியுமான லெப்டினன்ட் பார்த்தீபன் என்ற தான் நேசித்த ஒரு தளபதியை விபத்தின் போது இழக்கின்றான். டாங்கிக்காக வளர்த்தெடுத்த தளபதியும் டாங்கியின் முதல் மூத்த உறுப்பினரும் இம்ரான் பாண்டியன் படையணியின் தளபதியுமான பார்த்தீபன் லெப்டினன்ட் சிந்து ஒரு விடுதலை வீரன் வீழ்கின்ற போது அவனது கடமைகளை ஏனைய போராளிகள் தாங்குகிறார்கள். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா ராணுவம் மக்கள் வாழ்விடங்களை இழக்க வைத்து சரமாரியான முப்படை தாக்குதலினால் பல ஆயிரம் மக்களை கொன்றது. இவ்வாறான ராணுவத்தின் தாக்குதலில் இவனையும் இவனது குடும்பத்தில் இரண்டு பேரையும் இழந்து விடுகிறோம். அது மட்டுமல்லாது ஏனையவர்கள் படுகாயமடைந்து யார் யாரை காப்பாற்றுவதென தெரியாது தவித்தார்கள். இதற்காக தான் நேசித்த மக்களோடும் உறவுகளோடும் இந்த கவசகணி வீரன் விதையாகிறான். ஒரு ஆண் மகவுக்கும் பெண் குழந்தைக்கும் தந்தையான சிந்து தன் இறுதி குழந்தையோடு அதிக நாட்கள் கூட வாழ கிடைக்கவில்லை. 11/5/2009 அன்று எதிரி நெறிகணை தாக்குதலில் இந்த கவச புலி வீரச்சாவை தழுவிக்கொள்கிறான். தன் வலியை விட மற்றவர் வலிகண்டு தன் குடும்பம் சுற்றம் சூழல் துறந்து இவன் போன்றவர்களது போராட்ட வாழ்க்கையும் அது அடுத்தகட்ட போராட்டத்துக்கான திறவுகோலாக போடப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இவன் போன்ற ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களின் கனவுகள் நனவாகும் வரை மீண்டும் மீண்டும் எழுந்து நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்வோம், உறுதியெடுப்போம். லெப்டினன்ட் சிந்துவின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
பறிவுடன் தழுவிடும் தாயா சில குறும்புகள் பூ புரிதெழும் சேயாய், துன்பம் தொடுகிற பொழுதினில் தோளாய், எந்த நிதயத்தை வருடி நீ வாழ்ந்தாய். இன்று தானியே என்னை தவித்திடச் சொல்லி நீ ஏன் பிரிந்து போனாய்? தோளாய் என் தோளாய், உயிரில் கலந்த அருகில் மீண்டும் வாடா. அன்றொரு நாள் குண்டு பட்டு நான் துடித்த வேளை, தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்கை நீ, இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமெங்குதே, அதை நீ தொடுத்த போர்க்களத்தில் நீதி இங்கு தடுக்குதே. உன்னை தொழுதிடும் மலர்களின் செண்டாய், நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய், வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள், இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தாய். உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய், தோளாய் என் தோளாய், உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா. ஆன் தீயில் விழுந்த மெழுகானேன், மழை தேடி ஏங்கும் பயிரானேன், சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன், நீ அருகில் நீ என் கண்கள் தேடுதே. தோளாயின் தோளாயின், உயிரில் கலந்த தோளா, வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா.